ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு. தலைப்பு சிவஞான போதம் நேர்முக பயிற்சி. 7ஆம் சூத்திரம். வழங்குபவர் கே. சிவகுமார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
அந்த மாதிரி சில வார்த்தைகளுக்கு நாம ஒரு அர்த்தம் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா அது விளங்காததாக போயிருக்கிறது. அதை எந்த கோணத்தில் சொல்லியிருக்கிறார்கள்னு படிக்கிற போதுதான் அதனுடைய ஆழமானது நமக்கு புலப்படக்கூடிய நிலையை பார்க்கிறோம். இதுல அந்த முதல் கூறு இரண்டாவது கூறு ரெண்டையும் பார்த்தாலும் கூட மிக முக்கியமானது நம்முடைய நூற்பாவுடைய மைய கருத்தாக அமையக்கூடியது கடைசி வரிதான். இருதிறன் அறிவுள்ளது இரண்டலா ஆன்மா. சொல்லிக் கொடுத்தா போதிக்கும், சொல்லிக் கொடுக்கணும்னா அதான் சொன்னேன், அதான் இருதிறன் அறிவுள்ளது இரண்டலா ஆன்மா. சத்து அசத்து ஆகிய இரண்டையும் உணரக்கூடிய தன்மை உடையதாக இருக்கிறது. சத்தும் அசத்தும் அல்லாத ஆன்மா, இரண்டும் அல்லாத ஆன்மா. இது சத்துலையும் அடக்க முடியாது, அசத்துலையும் அடக்க முடியாது. வித்தியாசமான தன்மை உடையது. ஏன்னா இந்த வரிகள்லாம் வந்து சாதாரண வரிகள் கிடையாது. எவ்வளவு எளிமைப்படுத்தி கொடுத்துருக்காங்க தெரியுமா? நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த பாடல முதலே சொல்லியிருப்பாங்க, வேதம் பசு. நான்கு வேதம் இருக்கிறது, அது பசுவுக்கு சமம், ஒரு உருவம். அதன் பால் மெய்ய ஆகமம். நம்ம என்ன சொல்லுவோம் சைவ சித்தாந்தத்துல, வேதம் பொது ஆகமம் சிறப்பு. சிவபிரகாசம் முதலாளர் நூல்களை உமாவதி சிவன் சொல்லுவார். நம்மை பொறுத்தவரை வேதம் என்பது பொது நூல், ஆகமம் இருக்குது அதெல்லாம் நமக்கு சிறப்பு நூல். இதை தான் முக்கியமா கருதணும்னு அர்த்தம். சில பேர் வேதத்தை மட்டுமே வச்சுக்கோங்க, ஆகமத்துக்கு வரமாட்டாங்க, அவங்க வேதாந்திகள். நாம முடிந்த முடிவுடைய சித்தாந்திகள். நம்முடைய கருத்துக்கு வேதத்தை விட முக்கியமானது எது? ஆகமங்கள் தான். சித்தாந்தம்னாலே சைவ ஆகமம் உறக்கம் இருக்குது. வேதம் என்பது பசு, அதன் பால் மெய் ஆகமம். 28 ஆகமம் சொல்ற பாருங்க, மெய்யை சொல்லக்கூடிய ஆகமங்கள் அது 28ம், அது பாலுக்கு சமம். அதுக்கு அடுத்தது நால்வர் ஓது தமிழ் அதனில் உள்ளுரு நெய். பாலில் இருந்து செய்யக்கூடியது, தயாரிக்கப்படக்கூடியது. பாலில் பழுநோய் போல் மறைய நின்றோம் மாமணி சோதியான் பாக்கிற பாருங்க, பாலுக்குள்ள நெய் இருக்கிற மாதிரி. அது எது அந்த நெய் எதுன்னு கேட்டா பசு வேதம், பாலு சிவாகமம், அதனுடைய நெய் நால்வர் தமிழ். நால்வர் தமிழ் அந்த நெய்யினுடைய சுவை இருக்குது பாருங்க, அதுதான் சிவஞான போதம். நெய்யினுடைய சுவை தான் சிவஞான போதம். பாலாச்சு அந்த வார்த்தை பாருங்க, பசு பாலு நெய்யி, நெய்யினுடைய சுவை போதவிகும் நெய்யின் ஒரு சுவையால் நீள்வெண்ணெய் மெய்கண்டான் செய்த தமிழ் நூலின் திறம். சிவஞான போதத்தினுடைய திறம் அப்படி சொல்லப்படுகிறது. இதுக்கு சில உதாரணங்களை நமக்கு முன் வைக்கிறேன். விநாயகரை நினைச்சு பார்த்தா ஆச்சு, நம்ம இங்க இருக்கக்கூடிய பொள்ளா பிள்ளையார பாருங்க, இன்னைக்கு சுந்தர பெருமான் இல்லைன்னா பெரிய புராணம் இல்லை இல்லைங்களா. திருத்தொண்ட தொகை அவர் தான் பண்ணாரு. அவரை ஆட்கொள்ள பரஞ்சோதி முனிவர் வருவதற்கான வாய்ப்பு பொள்ளா பிள்ளையார் அவர்களால் இங்க நடந்திருக்குது. திருமுறைகள் நிறைவு பெறுவதற்கும் பொள்ளா பிள்ளையார் துணையா இருக்கிறாரு. அதாவது திருநாரையூர்ல இருக்கக்கூடிய பொள்ளா பிள்ளையார வச்சுக்கிட்டாலும் சரி, அவர் தொகுப்பதற்கு அவர் அங்க உதவினாரு. இவர் ஆரம்பிக்கிறதுக்கு இங்க உதவினாரு. சுந்தர பெருமானுடைய வரலாறு இங்கே அமைந்திருக்கிறது. மெய்கண்டாருக்கு அருள் வாய்ப்பதற்கான நிலை இந்த பொள்ளா பிள்ளையார் இருக்குது. பொள்ளா பிள்ளையார் என்ற சொல்லுக்கு சுயம்பு முகூர்த்தம் தான் அர்த்தம். பொள்ளாத பிள்ளையார் கிடையாது, செதுக்கப்படாதவர் சுயம்புன்னு அர்த்தம். தான் தோன்றி இயல்பாக வந்தவர். ஆனா பேர் தான் நம்ம அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறோமே ஒழிய பொள்ளா பிள்ளையார் என்கிற அந்த சொல்லாட்சியை பார்க்கும்போது தோத்திரம் சாத்திரம் அத்தனை நூல்களும் சிறக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இந்த தரம் ரொம்ப முக்கியமானது. சுந்தர பெருமான் இல்லைன்னா நம்ம பண்டித திருமுறையை முழுமை பெறுவதற்கான வாய்ப்பு இல்லைன்னு சொன்னோம். தோத்திரத்துக்கு அடிப்படையா பார்க்கிறோம், சாத்திரத்துக்கு அடிப்படை. ஊர் நிலையில பார்த்தாலும் சரி, பொள்ளா பிள்ளையார் நிலையில பார்த்தாலும் சரி, அவ்வளவு சிறப்புடையதாக இருக்கிறது. காலந்தோறும் அந்த மரபானது இந்த மண்ணுக்கு உரிய மகிமையாக இருக்கக்கூடிய தன்மையை பார்க்கிற பொழுது வியப்பாக இருக்கிறது. இங்க 3ஆம் அதிகாரம் என்று பார்க்கிற பொழுது சத்து அசத்து ஆகிய இரண்டையும் அறிவது உயிர். அதுக்கு ஒரு மேற்கோள் சொல்ற, நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம், இருதிறன் அறிவுள்ளது இரண்டலா ஆன்மா. அதுக்கு விளக்கம் கொடுக்கிறார் பாருங்க. இவ்விரண்டனையும் அறிவதாய் உபதேசியாய். இந்த மாதிரி எழுதிட்டு போயிடுவாங்க, நமக்கு தான் புரியாது. உபதேசியாய், அது என்ன உபதேசியாய்னு கேட்டா, உபதேசம் செய்யப்படுவதை, அதான் உபதேசி என்ற சொல்லுக்கு உபதேசம் செய்யப்படும் பொருள். யாரு? சீடன் தானே, சீடனுக்கு தானே உபதேசம் செய்ய முடியும். உபதேசம்னா வேற ஒண்ணும் கிடையாது, தேசம்னா இடம், வேற என்ன சந்தேகம் இருக்கா? தேசம்னா இடம், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், தேசத்தை தேசாக்கிட்டான். தேசம்னா இடம், உபதேஷ் உபன அருகில் துணையாக அண்மையில், சீடனை அருகில் அமைக்க சொல்வது உபதேசம், வேற ஒண்ணு உபதேசம். அருகணித்து சொல்வது, அருகு அழைத்து சொல்வது உபதேசம். கத்தி சொல்ல முடியுமா? என்ன சொல்ல போனா யாருக்கு தெரியாம, அது என்ன மூடு மந்திரமான்னு கேட்பாங்க பேசும்போது, அது என்ன மூடு மந்திரம், உண்மையாக மூடி சொல்ற மந்திரம், மூடு மந்திரம். இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய உபதேச முறைகள் இருக்குது நம்ம கிட்ட. அந்த மாதிரி உபதேசி என்ற சொல்லுக்கு உபதேசத்துக்கு உரிய பொருள் எது? ஆன்மா. உபதேசத்துக்கு உரிய பொருள் இவ் இரண்டையும் அறிவதாய், எது? சத்து அசத்து ரெண்டையும் அறியக்கூடியதாகவும் உபதேசியாய், உபதேசிப்பதற்கு உரிய பொருளாக நின்று நின்று அந்த அறிவு இரண்டன்பாலும் உள்ளதாய், இதங்கிட்டையும் இருக்கும் அதுங்கிட்டையும் இருக்கும், அதுதான் இந்த ஆன்மா. இருதிறன் அறிவுள்ளது என்பதை பல விதமா பிரிச்சு சொல்றாங்க. சாமர்த்தியமான உரை இது. இந்த வேற்றுமை உருவம் சொல்லுவாங்க, கொஞ்சோட செய்தி சொல்றா எளிமையா தான் இருக்கும். இரு திறன் ஐ ஆ கு இன் அது கண் என்று வேற்றுமை உருவங்கள்லாம் சொல்லுவாங்க. ஐ ஆ கு இன் அது கண் என்று இரண்டாம் வேற்றுமை மூன்றாம் வேற்றுமை இலக்கணத்தில் வரும். ஒண்ணும் கிடையாது, சில சொற்களை படிக்கும் போது மறைஞ்சிருக்கும், அதை விரிச்சு சொல்லும் போது ஒரு விதமா வாயத்திறந்து வெளியில விடாது. சில பேர் ஜெயிலுக்கு போவான், அந்தந்த தண்டனை, இவன் பாஞ்சு நாள் தண்டனை, பிட் பாக்கெட்டுக்கு பாஞ்சு நாள், இன்ன தப்பு செஞ்சா 3 மாசம், இதை விட மோசமான தப்பு 6 மாசம், இவனுக்கு 5 வருஷம், இவனுக்கு ஆயுள் தண்டனை, ஏதோ போடுறீங்க குறிப்பிட்ட வருஷங்கள். சில பேர் இவன் கடைசி வரையில விடுறதே இல்லை. அதுக்கப்புறம் என்ன சொல்றது, நரகலோகம் கூட அந்த ஊன்னு உள்ள போனா வெளியில விடாதுங்கிறது சாதாரண முறை. நரகலோகம் இவனை உள்ளயே விடாதுன்னு எழுதுறாரு. எவ்வளவு மோசம் பாருங்க ஊன் ஒண்ணுது. விதவிதமா திருக்குறளுக்கு இருக்கிற உரைகள்லாம் படிச்சோம்னா நிறைய பேர் விதவிதமா எழுதி வைக்கிறாங்க. ஆனா சோஜா இருக்கு, ஒவ்வொரு உரையும் இப்படியெல்லாம் கூட கற்பனை செய்து எழுத முடியுமா என்று நமக்கு ஆச்சரியமா இருக்கு. அந்த மாதிரி அந்த வார்த்தைக்கு பேரு ஊனை. இந்த இங்க வாங்க, மீனை விழுங்கி இறந்தாளா, மீனால் விழுங்கப்பட்டு இறந்தாளா, இந்த ஐ ஆல் அப்படின்னு வருது இல்லையா, அதே மாதிரி சில சொற்களை விரிக்கிற பொழுது எப்படி எப்படி சொல்றது. சில பேர் எழுதுவாங்க, நிறைய புத்தகம் படிச்சிருக்கேன் நான், திருநாவுக்கரசர் போற்றும் திருத்தொண்டர்கள் புத்தகத்துக்கு பேரு திருநாவுக்கரசர் போற்றும் திருத்தொண்டர்கள். நம்ம கடலூர் தான் ஞானப்பிரகாச வாங்கியாக எழுதியிருக்காரு. இதுக்கு என்ன அர்த்தம், திருநாவுக்கரசர் போற்றும் திருத்தொண்டர்கள்னா அவரு தன்னுடைய தேவாரத்துல இன்னின்னார பத்தி, சண்டீச்சரை பத்தி எழுதியிருக்காரு, ஞானசமுந்தரை பத்தி எழுதியிருக்காரு, இப்படி புரிஞ்சுக்கிறதா? இல்ல திருநாவுக்கரசரை பத்தி நம்பியாண்டான் நம்பி இப்படி சொல்லியிருக்காரு, சேக்கிழார் இப்படி சொல்லிருக்காரு புரிஞ்சுக்கிறதா? திருநாவுக்கரசரை போற்றி எழுதிய அல்லது பாடிய தொண்டர்கள்னு அர்த்தம் வைக்கிறதா? திருநாவுக்கரசரா போற்றப்பட்ட பாடப்பட்ட தொண்டர்கள் விளக்கம் இருக்கு. மூணு விதமான, இல்ல வேற ஒரு உதாரணம் சொல்ற பாருங்களேன். தண்ணீர் குடம்னு சொல்றீங்க, அதுக்கு என்ன அர்த்தம்? தண்ணீர் குடம்னா என்ன, இதுக்கு என்ன அர்த்தம்? தண்ணீரை உடைய குடம் தானே, ஐ போட்டு எழுதுன அந்த இலக்கணத்துக்காக சொல்றேன். தண்ணீரை உடைய குடம், பிளாஸ்டிக் குடம், பிளாஸ்டிக்கால் ஆன குடம், சரிதானே? இப்ப பொற்குடம், ரெண்டா மூணா, ரெண்டுன்னா ஐ, மூணுனா ஆள். தண்ணீரை உடைய குடம்னா ரெண்டு ஐ போட்டு எழுதுனீங்க. பிளாஸ்டிக் குடம் பிளாஸ்டிக்கா ஆன குடம் மூணு, மூணா வெற்றுமே. இப்ப பொற்கூடத்துக்கு ரெண்ட போடுவீங்களா மூணு போடுவீங்களா? பொன்னை உடைய குடமா பொன்னால் ஆகிய குடமா? ரெண்டும் தான். மண்குடம் தாங்க, அது போல தங்க காசு இருக்குதுங்க, அது மண்குடம் தான் சொல்லுவீங்க, அது பொற்கூடம். வெறும் காலி குடம் தாங்க, ஆனா தங்கத்தாலேயும் செய்த குடங்க, அப்பையும் அது பொற்கூடம். பொன்னை உடைய குடமும் அதுதான், பொன்னால் ஆன குடமும் அதுதான், வேறு பொற்கூடம். சொல்லு ஒரே மாதிரி இருக்கு, எப்படி புரிஞ்சு தெரியாது. ஒருவேளை மண்குடம் உள்ள பொண்ணு இருக்குதா, இந்த பொண்ணாலேயே செய்யப்படுகிறதா, அப்ப ஐயையும் போட்டு எழுதுறதா, ஆளுநரும் போட்டு எழுதுறதா, யோசிக்கிறோமா இல்லையா? அந்த மாதிரி சில சொற்கள்லாம் வித்தியாசமா இருக்கு. இங்க வர்றது அப்படிதான், இருதிறன் அறிவுள்ளது அப்படின்னு இந்த சொல்லு வருது பாருங்க. இதுல மூணு பேருக்கு 100 ரூபாய் போட போறேன். இப்ப இரு திறனையும் அறியக்கூடியது ஐ, ரெண்டையும் அறியக்கூடியது இரு திறனையும். எப்படி ஐய முதல்ல முடிச்சிருவோம். இரு திறனையும் அறியக்கூடியதுன்னா அசத்தோடு கூடி அசத்தை அனுபவிக்க கூடியது. அப்படித்தான பண்ணது. இப்ப பிறந்ததுல நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், மண்ணை எப்படி தின்னு பார்த்தோம், குழந்தைகள என்னென்ன கிடைக்குதோ எல்லாம் பிறஞ்சு சாப்பிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம். கண்டதே காட்டி கொண்டதே போலன்னு பல பேர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆக இந்த உலகியல் இன்பத்தை விடாது நுகர்ந்து கொண்டிருக்கிறோம். அதுவும் எப்படி, நாம அறியறதெல்லாம் மேலோட்டமாக அறியறோம். சில பேர் அப்படியே ஆழ்ந்து அனுபவிப்பான். இந்த டிவியில படம் பார்த்துக்கிட்டே அப்படியே கண்ணீரா பெருக்கும். இந்த சிவாஜி படம் இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே போகும், தலைவலி வந்துடும். எங்க இருக்கு தயில மூட்டா? ஐயோ, இது எத்தனாவது தடவை பாக்குறேன், இது 27வது தடவை பாக்குறேன். அந்த சீன் வரும் தெரியும்னு தெரியும் தான், ஆனாலும் அழுதுருவேன். எத்தனை பேர் இருக்காங்க, அது நடிப்புன்னு தெரியுது, ஆனா நடிப்பு தான், ஆனா தன்னை மறந்து அப்படியே அழுக பொங்குது. அந்த நடிப்போ அந்த இசையோ அந்த வார்த்தையோ என்னமோ தெரியல, அதனால ஈர்க்கப்பட்டு தன்னை மறந்து விடுகிறோம். என்ன பண்றோம், அப்படியே அழ ஆரம்பிக்கும். நாம் காலையில் சொன்ன மாதிரி ஐந்து பேர் அறிவும் கண்களே கொண்டுன்ற மாதிரி ஐந்து பேர் அறிவும் நாம் அதுக்கு வசப்பட்டுட்டோம். அந்த காட்சிக்கு வசப்பட்டு நம்மை மறந்து நாம் அழுந்தி அறிதல் சொல்றதான். சில பேர் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான். ஏன்னா சில இடத்துல போனீங்கன்னா சாம்பார் தரக்குழம்பு இருக்கும், ரசம் இருக்கும், மோர் இருக்கும், பாயசமும் நடுவில் இருக்கும். ஒருத்த கடைசி வரல சாம்பாரே சாப்பிட்டு வருவோம். அஞ்சு தடவை, நாலு தடவை, அஞ்சு தடவை, ஏன்னா சாம்பார் சாம்பார் இல்லையா, அருமையா இருந்த சாம்பார். ஏன் என் காரக்குழம்பு? அதுக்கெல்லாம் எங்க நேரம் இருந்து. இந்த ராமன் கிளம்பி போறானா போகும்போது கம்பர் காட்டுவார், தோல் கண்டார் தோலே கண்டார், தோல் அழக பார்த்தோம் அப்பால் அவர் கண்ணை எடுத்து போக முடியல, முகத்தையோ மார்பையோ காலையோ பாக்குறது. தோல் கண்டார் தோலையே கண்டார், தொடுகடல் கமல மன்ன தாள் கண்டார் தாலே கண்டார், தடக்கை கண்டாரும் அகுதே. சாம்பார்ல இறங்கினாலும் சாம்பாரே, ரசத்துல இறங்கினாலும் ரசமே. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரே ஐட்டமே, அதான் யார் கடைசி வரல. அந்த மாதிரி அழுந்தி அழுதல், வேற ஒண்ணும் கிடையாது, வேற எதுலையும் கவனம் இல்லை, அதுலயும் மூழ்கி தெளிச்சு. இந்த சொன்ன பாருங்க, இந்த தேன்ல ஊறின நெல்லிக்காய் அது மாதிரி அதுலயே ஊறி 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 அதுவாகவே ஆகி விடுதல். நாம் எதை நினைக்கிறோமோ அதுவாகவே ஆகிறோமோ சொல்லுவாங்க சில பெரியவர்கள். நீ எதை நினைச்சுக்கிட்டு இருக்கே அதுவாகவே ஆகிடுவே, படத்தெல்லாம் கூட காட்டுவோம், அப்படி ஆகும் இப்படி ஆகும் சொல்லிங்கடமா. அந்த மாதிரி எதை நினைக்கிறோமோ அதுவாகவே ஆகிறோம். அதே வசப்படுதல், அதையே நினைச்சு 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 குழு குழவியாக நினைக்கிற மாதிரி படிப்படியா மாறக்கூடிய நிலை எல்லாம் உண்டு மனிதர்களுக்கு. அந்த மாதிரி நாம அழுந்தி அறிதல், உலக பொருள்கள் என்ன பண்றோம், அது சிற்றின்பமாக இருந்தாலும் சரி அழுந்தி அறிகிறோம். சாப்பிடுற புறாங்கெல்லாம் சொல்றாரு, கனியனும் கட்டிப்பட்ட கரும்பினும். இந்த உதாரணத்தெல்லாம் சொன்னாதான் மக்களுக்கு புரியும் நினைச்சுக்கிட்டு நாவு கருந்து சொல்றாரு. இப்படி எல்லாம் சொல்லி புரிய வைக்கிறார். பனிமலர் குழல் பாவை நல்லா வேணும், கனிமுடி கவித்து ஆடு மறைச்சனும். அப்பா இதெல்லாம் இனியதுதான்ப்பா, இனியவன் இனியன் சாதம் படிப்படியா சொல்லி எம்பெருமான் இருக்கிறா பாருங்க, இவன் எல்லார விட இனியவன். அப்ப இனியதுன்னு இவனுக்கு எதை சொன்னா புரியுமோ அப்படி சொல்லி புரிய வச்சு புரிய வச்சு, அது தேனாய்ப்பாளை எதுவாவது சொல்லி சொல்லி இதெல்லாம் இனிப்பு இனிப்புன்னு நினைக்கிறேன். இவன் எதை நினைக்கிறானோ எல்லாம் சொல்லிட்டு இதெல்லாம் விட சிறந்ததுப்பா. அது கடந்த பால் கணலோடு நெய் கலந்தால் போல இந்த சுயெல்லாம் சொல்லிட்டு இதை விட இறைவன் சிறந்தவன் இப்படிதான் புரிய வைக்க வேண்டியதா இருக்கு உயிர்களுக்கு. அப்ப இந்த உயிர் என்ன பண்ணும், அசத்தில் அழுந்தி அறியும். அசத்தை அறிகிறது, அழுந்தி அறிகிறது, அதாவது தெளிக்குது. சில பேர் நீச்சல் லீவ் விட்டாங்கன்னா போதும், இப்ப எல்லாம் கொஞ்சம் கிணறுலாம் திறந்து போச்சு, கிராமத்துல லீவ் விட்டாங்கன்னா அஞ்சு தடவை போய் குடிச்சிட்டு வருவான், கண்டெல்லாம் செவந்து போயிடும். உள்ளங்கை உள்ளங்கள்லாம் வெளுத்து போயிடும், தலைமுடி செம்பட்டியாவே ஆயிடும். இந்த ஒரு மாசத்துல இந்த கத்திரங்களை இவன் விட்டுட்டா கூட்டம் கூட்டமா போய் ஆட்டம் ஆட்டமா ஆடி மேல இருந்து குதிக்கிறதும் அங்கே எங்கேயும் ஆடி ஆடி கிணத்துல ஒரே வேற ஒன்றும் வேலை இருக்கு. கிணறு குளம் ஏறி எதையும் விட்டு வைக்க மாட்டான். இதே நினைப்பு இதே வாழ்க்கை. அது திளைத்தல் மூழ்குதல் குடைகள் என்னென்னமோ சொல்றோம் தண்ணியில் ஆடுற மாதிரி. அந்த மாதிரி நாம அசித்து பொருள் அல்லது அசத்து பொருளாகிய உலகப் பொருள்களிலே அழுந்தி அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதை இல்லைன்னு சொல்ல முடியாது. பேரோட்டமா பார்த்துட்டு சில பேரை மோந்து பார்த்துட்டு தான் சாப்பாடுன்ற ஒரு வா வழி பாட்டி என்ன சாப்பாடு இது ஒரு நிலைமை இருக்குது. அப்படி கிடையாது. அப்படிப்பட்டவங்க நம்ம உதாரணத்துக்கு சொல்லல. இந்த உயிர் இந்த உலகத்தை இந்த பாசப்பொருள்களை தன் ஐம்பொறிகளாலும் அழுந்தி அறிகிறது. அழுந்து மூழி போகுது. மறுபடியும் எப்படி அந்த வார்த்தை அதுக்காக சொல்ல வரேன். அது ஒரு நிலைமை. அதுக்கடுத்தது இதே உயிர் இதே உயிர் முன்ன சொன்ன மாதிரி பல பிறவிகளை எடுத்து இறுதியாக சரியை கிரியை யோகம் என்கிற தவத்தை செய்து தவம் செய்யறதுனா என்ன மூணு தான் தவம் சொன்னோம். சரியை நமக்கு தெரியும். சரீரத்தினாலே திருக்கோயில்களுக்கும் இறைவனுக்கும் அடியார்களுக்கும் நம்மாலான தொண்டுகளை செய்வது. அடுத்த நிலையில பெரியவர் சொல்லி வைத்த மந்திரத்தை சொல்லி சில வழிபாட்டு முறைகளை மேற்கொள்வது கிரியை. அடுத்த நிலையிலே இறைவனை நம் உள்ளுக்கு உள்ளாக அவனை ஆவாகனம் செய்யற மாதிரி உள்ள நினைச்சு 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 ஒரு உருவாக்கத்தை கொண்டு வருவது, ஒரு தியானத்தை கொண்டு வருவது யோகம். ஒன்றுதல் பேர் யோகம் என்ற சொல்லுக்கு ஒன்றுதல். கோயில போய் சாமியை கும்பிடுங்க சொல்லுவார் தீபாரதம் காட்டுப்போவார். பாதாதிகாசமா ஒரு கீழே இருந்து காட்டுவார் கற்பூர தீபாரதம். எல்லாரும் பாத்துங்க நெய் தீபமோ கற்பூர தீபம் பாத்துங்க பாத்துங்கன்னு சொல்லி தரிசனம் பண்ணும்போது ஒரே இருட்டா இருக்கும் அந்த கருவறு. அப்படியே அந்த மூர்த்தத்தை தரிசனம் பண்ணணும். தரிசனம் பண்ணிட்டு வளம் வரும்பொழுது நமக்கு முடித்த மந்திரங்களை தெரிந்த பாடல்கள் தெரியலன்னா நாமாவளி வேற மட்டும் சொன்னா கூட போதும். வந்து உட்காந்து உட்காந்துட்டு போறனா எதுக்கு இந்த வாழைப்பழம் தேங்காய்லாம் சாப்பிட்றதுக்கா இல்ல. உட்காந்து அந்த நேரத்துல நீங்க உள்ள பார்த்த மூர்த்தத்தை நினைவுக்கு கொண்டு வரணும். அதுல ஒன்றி போகும். ஒரு நெறிய மனம் வைத்து உணர்ஞான சம்பந்தம் உரை செய்த திரு நெறிய தமிழ் வல்லவர் தொல்பணி தீர்தல் எளிதான ஒரு நெறிய மனம். அப்படி மனம் ஒன்றி நீங்க வழிபட்டீங்கன்னா அதுக்கு பேர் யோகம். எண்ணம் சொல் செயல் இது மூன்றும் யாருக்கு ஒன்றி இருக்கிறதோ அவர்கள் யோகியர்கள். நேத்து ஒண்ணு இன்னைக்கு ஒண்ணு சொன்னது ஒண்ணு செய்யறதுனால அயோக்கியம். யோக்கிய அயோக்கிய சுத்தம் அசுத்தம் நீதி அநீதி இருக்கீங்களே அவன் அயோக்கியம்பா. அவன் நேத்து ஒண்ணு இன்னைக்கு ஒண்ணு பாசம் யோகம் ஒன்றுதல். அதுதான் குடையால் நடுவுள் நீ இருத்தி குடையால் ஒன்றன் நடு இருக்குன்னு பண்ணா இருக்கியா. அம்மாவை நீ நினைச்சிட்டு இருப்பே ஓம் மனசு கூட தியான பொருள் அம்மா இருப்பான். இதுதான் செய்தி. அப்பா அம்மா அம்மா அவங்க இருக்கக்கூடிய நிலை அதுதான் யோகம். அதுதான் ஒன்று சரியை கிரியை யோகம். இது மூணும் எல்லாருக்கும் வருமானன்னா வரல. ஏன் நமக்கு மட்டும் வந்திருக்குது? நம்ம சிலருக்கு ஏன் வந்திருக்குன்னு கேட்டா இதுக்கும் போன ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணிருக்கணும். தவமும் தவமுடையாருக்கு ஆகு அவம் அதனை அகுதிலார் மேற்கொள்வது. நானும் வர என் பேரை குறிச்சிங்க. நான் வேணும் டீ காபிக்கு ஏற்பாடு பண்றேன். நான் வரேன். ஒருத்தர் சொல்லுவாரு எங்கயா அதை எங்க கேக்குறீங்க? என்னைக்கு பார்த்தா அந்த வேலை வந்து போச்சு. இங்க இன்னமும் அப்பர் பெருமான் விழான்னு சொன்னீங்க, இன்னமும் சதயம் நீங்க சித்திரன்னீங்க எல்லாம் சொல்லுவாரு. வசனம்லாம் பேசுவாரு. ஆண்டவன் வர விடவே மாட்டான். அது வசனம் பேசிட்டு போற டிக்கெட்டு நினைப்பு இருந்தா கூட அதுக்கான அதுக்கு தவம் இல்லை அவருக்கு. அவம் அதனை அகுதிலார் மேற்கொள்வது. இந்த தவத்தை செய்வதற்கும் நம்ம மேலை தவம் செய்திருக்கணும். மேலை தவத்தால் தவம் செய்யாதார்னு வேற ஒரு இடத்துல வரும் பாருங்க. ஆகையினால அந்த தவம் செய்தால்தான் நமக்கு இது வாய்ப்பு. இந்த மூன்றையும் செய்கிறது தவம். இதன் மூலமாக நாம் பெறக்கூடிய நிலை ஞானம். இப்ப நாம எங்க வந்திருக்கிறோம்? சரியை கிரிய யோகத்தை இந்த பிறப்பும் முற்பிறப்பும் முடிச்சுட்டு இப்ப எங்க வந்திருக்கிறோம்? ஞானத்துக்கு வந்திருக்கிறோம். ஞானம் என்பது கற்றல். வீட்டுல படிச்சு பாத்தீங்க. இப்ப நடத்துறத ஒருத்தருக்கு ஒருத்தர் கலந்து பேசுறீங்க கேட்கறீங்க கேட்டல். கேட்டதோடு நின்று விடாம நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க? சிந்திக்கிறீங்க. இது எது சரி, இது எது தவறு, இது எது பொருத்தம், இது சரிதானா? சிந்தித்தல். இது என்ன புதிய உதாரணம், இது இதை பத்தி என்ன நம்ம மனசுல படுது? அப்புறம் இறைவனை பற்றிய கோட்பாடுகள் சம்பந்தமா ஏற்கனவே இருந்த கருத்தினை இப்ப சொல்லப்பட்ட கருத்தினை ஒரு தெளிவு கிடைக்கிறது. தெளிவு கிடைச்ச ஒருபாடு இறைவனை அப்படியே நினைச்சு நெட்டை போடும். கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நெட்டை கூடல் என்கிற படிநிலைகள் படிப்படியாக. இதுக்கு பெயர் என்ன சில சொல்லுவாங்க, அன்பு நெறிவேறு அறிவு நெறிவேறுமா. அன்பு நெறினா பக்தியா, பக்திக்கும் பக்தனுக்கும் சித்தனுக்கும் என்ன வித்தியாசம்னா, தன்னை மறந்தவன் பக்தன், தன்னை உணர்ந்தவன் சித்தன். சரிதானா? தன்னை உணர்ந்தவன் சித்தன். தன்னை உணர்ந்தவன் என்ன பண்ணுவான், பழமொழி உண்டு, சித்தம் போக்கு சிவபோக்கு. தன்னை உணர்ந்தவன் சித்தன், உள்ள இருந்து சித்தன் சிவன் தான் என்னை சிறந்ததுன்னு அவன் உணர்ந்துட்டான். அதனால சிவன் போக்குல போய்கிட்டு இருக்கான். சிவன் கோயிலுக்கு போறான், சிவ சம்பந்தமா போய்கிட்டு, சித்தன் போக்கு சிவன் போக்கு. அடுத்த வரையில் நம்ம வேணும். அதுக்கு அடுத்தது, இவன் தன்னை மறந்தவன் பக்தன். ஆடிப்பாடி அண்ணாமலை கைதோட அப்படி தன்னோ கண்டெல்லாம் சில பேரை கோயிலுக்கிட்டோம்னா நம்ம டூர் எல்லாம் நம்பிட்டு போக முடியாது, அதை விட்டு வரவே வராதுங்க. இன்னும் அஞ்சு கோயில் பார்க்கணும்பா, நீனா ரெண்டு கோயில் கூட பார்க்க விடமாட்ட போட்டுருக்கே, வா வா வா, தர தரம் ரெண்டு பேரை அப்படி சொல்லுவான். அது அப்படியே ஆனந்த கண்ணீர் மல்கி அங்கேயே ஏதாவது ஒரு மூர்த்தத்தை கட்டு நின்று அழுதுட்டு இருக்கும். என்னப்பா வற்புறுத்தி எழுதுமோ, உன்னெல்லாம் நம்பி டூர் வரக்கூடாதுப்பா, ஒரே கோயில விட்டுடணும்பா, அப்படி தன்னை மறந்து கிடப்பாங்க, மூழ்கி போறது. அது பக்தன், தன்னை மறந்தவன் பக்தன், தன்னை உணர்ந்தவன் சித்தன். அந்த மாதிரி இறைவன் என்ன பண்றான், இறைவனை நாம என்ன பண்றோம், உணரணும். உணர 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 அந்த பக்தி, தன்னை மறந்து இருக்கக்கூடிய அந்த பக்தி நிலை இருக்கு பாருங்க, அதுல யாருக்கு பக்குவம் வருகிறதோ. சித்தன்னு சொன்னேன், பக்தன்னு ஒரு செய்தி சொன்னேன். இந்த சித்தனுடைய செயல்பாடு எப்படி இருக்கும்னு கேட்டா, சித்தர்களுக்கு எதுவுமே வேணாங்க. வேற ஒரு உதாரணம் சொல்லிடுறேன், சித்தர்களுக்கு எதுவுமே வேணும். கேரளாவில் குருவாயூர் பகுதியில் ஒரு இறைஞன் இருந்தான். அவன் சிவசிவான்னு சொல்லக்கூடியவன், நெத்தியில் எப்போ பார்த்தாலும் போய் சுடுகாட்டு சாம்பலை அள்ளி பூச்சிக்குவான். சிவபெருமான் தான் சுடுகாட்டு சாம்பலை பூத்தாரன்னு விபூதி எடுத்துக்கிட்டாருன்னு அவன் போய் சாம்பலை தான் அள்ளி பூச்சிக்குவான். அந்த நாராயணபுரம் அந்த ஏரியா, வரருசி என்று சொல்லக்கூடிய ஒருத்தருடைய எட்டாவது குழந்தைன்னு அவரை பத்திய வரலாறு வருது. வரருசி என்பவருடைய அந்த வம்சத்தை அந்த எட்டாவது மகன் சொல்றாங்க, பல வரலாறு போகுது. நாரணத்து பிராந்தன் அவருக்கு பேரு. பிராந்தன் நமக்கு தெரியும், கேரளாவில் வைத்தியம், இது கிறுக்கு பிடிச்சதுன்னு. அது பாட்டு போய் சாம்பல் பூச்சிக்கு சுத்தி கிடக்கும். டெய்லி என்ன வேலை பண்ணுவான்னா, ஒரு பெரிய பாறாங்கல், பெரிய பாறாங்கல்ல கீழே இருந்து ஒரு மலை, அந்த மலைக்கு மயணம் மாதிரி ஒரு மலைக்கு அதை உருட்டிக்கிட்டே போக வேண்டியது, மேலே கொண்டு போய் வைக்க வேண்டியது. எதுக்குடான்னா தள்ளி விடுறதுக்கு தான். கஷ்டப்பட்டு காலையில் தொடங்கி உருட்டிக்கிட்டே போய் அங்கே நிற்க வச்சு தள்ளி விட வேண்டியது. இதை எந்த கணக்கில் சேர்க்கறது, இருக்கு தானே, தள்ளி விட்டு அப்புறம் மறுபடியும் நேரம் இருந்தால் மறுபடியும் தூக்கும் போது மறுநாள் காலையில் கண்டினியூ. இது மேலே நமக்கு தம் பிடிச்சி கொண்டு போகிறதும் தள்ளி விடுறதும் எல்லா பயனும் பார்த்துட்டு சொல்றாங்க. ஏன்னா அது என்ன பைத்தியமாடான், ஏன்னு கேட்டான். இதனால யாருக்காவது ஏதாவது பிரயோஜனம் உண்டா? உடனே அவன் திருப்பி கேட்டான், நீங்க மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, பிறக்கிறீங்க, வளர்றீங்க, கல்யாணம் பண்றீங்க, வம்ச விருத்தின்றீங்க, செத்து போறீங்க, பிறக்கிறீங்க, வளர்றீங்க, பிறப்பதற்கே தொழிலாகி இறக்குன்றாரு, என்னையா நீங்க சாதிக்கிறீங்க? இது ரெண்டும் ஒண்ணுதான், நீ செய்யறது நான் செய்யறது பைத்தியம்னா, நீ செய்யறதும் பைத்தியம் தான். ஏதாவது உபயோகமான விஷயம் இருக்குதா? ஒண்ணும் கிடையாது. அவன் எப்பேற்பட்ட ஞானி பாருங்க, அவன் ஒரு நாள் அர்த்தராத்திர காளி கோயில உட்காந்துட்டு இருக்கான், சுடுகாட்டு பகுதியை ஒட்டின மாதிரி காளி கோயில். அந்த பக்கமா அந்த காளி தேவியே வந்தது, எல்லாரும் பயந்து விடுவோம், இவன் மட்டும் கம்முனு இருக்கான். அவனை ஒரு தட்டு தட்டி எழுப்பிச்சு, என்ன என்ன கண்ட உனக்கு பயம் இல்லையான்னு. அதெல்லாம் எனக்கு ஒரு பயமும் கிடையாது, ஏன், நான் சிவபெருமானுடைய பக்தன். அப்படியாப்பா ரொம்ப நல்லது, உனக்கு ஏதாவது வரம் கொடுக்க விரும்புறோம், உனக்கு என்ன வேணும் கேது, எனக்கு எதுவும் வானம் போமா. சிவபெருமான் வந்தாலே வரமானன்ற ஆளுமை, நீங்க சொல்றீங்களே வீடும் வேண்டாம் விரலையும் விளங்கினார், அவர் வந்தா கூட இருக்கட்டும், நீங்க போயிடுவாங்க, முடிஞ்ச அடியார் கூட்டத்தில் சேர்த்து விடுங்கன்னு சொல்றத கூட சரி. அப்பேற்பட்ட ஆளுகிட்ட இந்த காளி தேவி, அதெல்லாம் முடியாது, நான் வரம் கொடுத்தால் ஒழி எங்கிறது போக மாட்டேன் நிற்குது. அப்படியா, எனக்கு ஒரு நாலஞ்சு நாளா கால் வீங்கி போய் கிடக்குது, இந்த வலது காலு, இந்த வீக்கத்தை இந்த காலில் கொடுத்துட்டு போ, இந்த கால் வீங்கி போய் கிடக்குதான், இந்த வீக்கத்தை டிரான்ஸ்பர் பண்றதான் இங்க இடது கால். இது இருக்குது தானே, ஏதாவது வரம் கொடுக்கணும், நீ வேணா மாத்தி கொடுத்துட்டு வேணா போ, ஏதோ கொடுக்கணும்னு ஆசைப்படுற, மாத்தி வேணா கொடுத்துட்டு போ. அப்ப இது வானான்னு சொல்லல, நீக்குன்னு சொன்னா நாம நம்மளோட சராசரி மனுஷன், இது அனுபவிக்கணுங்கிறது பிராரப்தம். இதை விட்ட மறுபடி பிறவி வரும், பிராரப்தம் உடல் ஊழாய் கழியும். அதை நம்ம நிறைய பேர் மரணம் முடிஞ்சுக்கலாம். எல்லாரும் அனுபவிக்கணும், அப்புறம் சாமி கும்பிட்டாதான் அந்த வேணா வரும், சாமி கும்பிடலான்னு வரும், அப்புறம் எதுக்கே கும்பிடுறதுன்னு கேட்பாங்க. பெரிய ஞானிகள் நம்ம கிட்ட இருக்கிறோம். அதனுடைய அர்த்தம் அது உடல் ஊழாய் கழியும்னா உயிரை பாதிக்காது, உடம்பை தான் பாதிக்கும். கால் மரத்து போயிருக்குன்னு வச்சுங்களா, யாராவது ஒருத்தர் ஒரு குத்து குத்துறானோ எனக்கு வலிக்கிறதா, ஏன்னா இப்ப மரத்து போயிருக்கு. இந்த மயக்க ஊசி போட்டிருக்காங்க பாருங்க, அப்ப அடுத்து ஆபரேஷன் பண்றான், அடிபட்டவனுக்கு அடுத்து ஆபரேஷன் எடுத்து 12 தையல் போடுறான். டாக்டர் கொஞ்சம் இன்னொன்னு கூட போடலாம் போட்டிருக்கேன்றான். யார் இவன் கால் தான், 12 தையல் போட்டு இன்னொன்னு போடலாம் போட்டிருக்கே, பாட்டை மாத்தி வைங்கன்றான். பாட்டை கேட்டு டாக்டர் தையல் போடுறாரு. வேற பாட்டு வைங்க, புது பாட்டி எப்ப பார்த்தாலும் பழைய பாட்டி வச்சுங்கிறீங்க. இவன் ரத்தமும் ஓடிக்கிட்டு கிடக்கு. அவனுக்கு இப்ப நிலைமை என்ன, மயக்க மருந்தோட இருக்கக்கூடிய அவனுக்கு வழி தெரியல. இல்லைன்னா அவன் எப்படி துடிப்பான், கதறுவான், மயக்க மருந்து மட்டும் இல்லைன்னா இந்த அடிபட்டதுக்கு கொடுமையா போட்டுவோம். அவனுக்கு இது உடல் ஊழாய் இருக்குது, உயிரை பாதிக்கலை, இந்த மயக்க மருந்து தடுத்து வச்சிருக்குது. அவனுக்கு மயக்க மருந்து தேவை. நமக்கு சிவன்றதான் மயக்க மருந்து கிடையாது. சிவத்துல நாம ஒன்றி இருக்கணும். சிவத்தோடு ஒன்றி இருக்கிற பொழுது நமக்கு வரக்கூடிய வினைகள் எல்லாம் உயிரை தாக்காது, உடம்ப தாக்கிற மாதிரி தெரியும். தாக்கிற மாதிரி பெரிய தாக்கமா அது இருக்காது. தலைக்கு வந்தது தலப்பாயோட போச்சுன்ற மாதிரி நம்ம எந்த விதமான அந்த நோய்களும் நம்ம வந்து துன்புறுத்தாது. பழைய உணவுகள் எவ்வளவு இருந்தாலும் சரி அதெல்லாம் வந்து தாக்காது அப்படிங்கிற குறிப்பு அதுல இருக்கு. இப்படி இந்த ஆன்மா இங்கே அழுந்தி அறியக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அதே மாதிரி பிறவி முடிந்த பிறகு, எல்லா பிறப்பும் பிறந்த பிறகு, பக்குவம் வந்த பிறகு, இறைவனோடு ஐக்கியமாக கூடிய நிலையில இறைவனில் அழுந்தி அறியும். அதேதான் அசத்து போல் எவ்வாறு அழுந்தி அறிகிறதோ, அசத்தை அழுந்தி அறிவதை போல சிவத்தை, சித்தை, சத்தை மூணுமே ஒண்ணுதான். சிவத்தை, சித்தை, சத்தை அழுந்தி அறியும். பெருமான தன்னை மறந்து உகந்துகிட்டு இருக்கணும். அப்ப எந்த ஞாபகமும் வரக்கூடாது, நமக்கு வராது. அப்ப எந்த வேறுபாடு இருக்க, இப்ப இந்த பேனாவை நான் வாங்குற வரையில பாக்குறேன், இது மஞ்சள் நிறம், இதுக்கு மேல ஒரு வெண்மையா இருக்குது, இது ரீபுல்லு, இதுல பாதி தீர்ந்து போச்சு, இது பழைய பேனா புதுசாக இருக்குது. உடனே இத வச்சு இது வரல சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆனா நான் ஏதோ ஒண்ணு எழுத ஆரம்பிக்கிறேன், எழுதும் போது எனக்கு பேனா கலர் தெரியாது. தெரிஞ்சதுனால இதுல கவனம் இல்லைன்னு அர்த்தம். என் கவனம் முழுக்க எதில் இருக்குது, கருத்தில் தான் இருக்குது, எழுத்துல கூட இல்ல, கருத்தில் தான் இருக்குது. நான் சில நேரத்தில் எழுத ஆரம்பிச்சேன்னா இப்படி எழுதுவேன், அப்படியே மலை ஏற மாதிரி போய்கிட்டே இருக்கேன். ஒவ்வொரு தடவை எழுதுனாலும் அப்படியே எழுதும், பார்த்து எழுதுனா ஒழுங்கா எழுதுவேன். சொந்தமா எழுதும் போது என்ன, கவனம் முழுக்க கருத்துல போவே ஒழிய ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு வரியும் தள்ளி 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 லெப்ட்ல இருந்து தள்ளி 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 இந்த ஓரத்துல வந்து முடியும். ஏன்னா என்ன முழுக்க எங்க இருக்குதுன்னா கருத்தில் இருக்கிறது. எழுதுங்கால் போன்றானா கண்ணே போல், எழுதுகிற பொழுது எழுத்தில் கருத்தில் சிந்தனை போகுமே ஒழிய எழுது கோலில் கவனம் போகாது. ஓவியம் வரைகிறோம், தூரிகையை பத்தி கற்பனை பண்ணிக்கிட்டு இருப்பான், ஓவியத்தை பத்தி தான் கற்பனை பண்ணுவான். தூரிகை இது எப்ப வாங்கின பிரஷ் சரியா வரலன்னா என்ன சிந்திப்பான், இத்த பத்தி சிந்தனை வந்து அங்க ஒழுங்க வராது. படம் மூன்று பொருள் சொல்றாங்க இல்லையா, காண்பவன், காட்சி, காண்பொருள், ஞாதுரு, ஞானம், நியாயம். அது இதுவா இருந்தாலும் சரி, அதுவா இருந்தாலும் சரி, உலகியலா இருந்தாலும் சரி, அருளியலா இருந்தாலும் சரி, இது மூன்றும் மூன்று இருக்கிற ஞாபகம் கூட நமக்கு இருக்கக்கூடாது. திரிமுடி ஞானம்னு இதுக்கு பேரு, திரிமுடி ஞானம் ஆகிய இதுவும் மறந்துடும். நான் சிவத்தை அனுபவிக்கிறேன்ற ஞாபகம் கூட இருக்கூடாது. நானும் வேற ஆயிடுது, அனுபவிக்கிறேன்னா வேற, சிவனை வேற, மூணும் தனித்தனி நிக்கிறதா இன்னும் இன்னும் பக்குவம் வரல. யார் ஒருத்தன் கொரட்டை விட்டு தூங்குறானோ நிம்மதியா தூங்குறான்னு அர்த்தம். நான் நினைப்போம் நிம்மதியா தூங்குறான் கொரட்டை விடுறான்னு நினைப்போம், கிடையாது. கொரட்டைங்கிறது அரைக்குறை தூக்கம், கனவுங்கிறது அரைக்குறை தூக்கம். கொரட்டையும் இல்லாத கனவும் இல்லாத தூங்குறதுக்கு பேர் தான் நிம்மதியான தூக்கம். சவுண்ட் ஸ்லீப்னு அதுக்கு தான் பேர் வச்சான். நீங்க சவுண்ட் விடுற சிலிப்பு சவுண்ட் ஸ்லீப் நினைக்கப்படாது. ஆழ்ந்த உறக்கம் இருக்குது பாருங்க, இந்த சவுண்ட் எல்லாம் இல்லாம இருக்கிற உறக்கம். ஏன்னா இதை மாற்றி புரிஞ்சிக்க கூடாது நாம.